வணக்கம் நேயர்களே, இது உங்கள் பொதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. மே மாதம் 17ஆம் தேதியான இன்றைக்கு வந்த உலக உயர் இரத்த அழுத்த தின சிறப்பை முன்னிட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சமூக நல மற்றும் நோய் தடுப்பு துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் கே சரவணன் அவர்கள் உயர் இரத்த அழுத்த பிரச்சனையும் தடுக்கும் முறைகளும் பற்றி பல தகவல்களையும் வழங்குவதற்காக நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. உடன் உரையாடுகிறார் புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
பொதுவாக நம்ம அதிகமாக கோவப்பட்டால் என்னாகும், அதே நேரத்தில் நம்ம அமைதியாக இருந்தால் நம்மளோட உடல்நிலை மாற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கத்தில் இருந்தாலும், அதே காலகட்டத்தில் நம்ம ஹை பிபி அதாவது ப்ரெஷர் இரத்த கொதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு நம் உடலை வந்து பாதிக்குது, அது எதனால் இது மாதிரியான செயல்களை வந்து உருவாக்குது அப்படிங்கிற பல தகவல்களையும் ஒரு மருத்துவர் வந்து விரிவான வகையில் கூற இருக்காங்க. நம்ம கேட்கலாமா சார்? வணக்கம் சார்.
வணக்கம். புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மருத்துவர் டாக்டர் கே சரவணன் அவர்கள் பேசுகிறேன். நான் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சமூகவியல் மற்றும் நோய் தடுப்பு துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன்.
நல்ல சார், இப்போ வந்து மருத்துவத்துறையை பொறுத்த மட்டும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தினங்களாக கொண்டாடப்படுகிறது. காரணம் என்னன்னு கேட்டால், அந்தந்த தினத்தில் அதோட சிறப்புகள் மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக அதோட பாதிப்புகள் என்ன, அதை சரி பண்ணக்கூடிய விதங்கள் என்ன அப்படிங்கிற வகையில் வந்து கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் வந்து வந்து உலக உயர் இரத்த அழுத்த தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. இதை எதுக்காக வந்து அனுசரிக்கப்படுகிறது, முதல்ல அதை பற்றி விரிவாக சொல்லுங்க சார்.
அதாவது ஒவ்வொரு தினத்துக்கும் வந்து ஒரு சிறப்பு இருக்கு. அதாவது வந்து நம்ம அனுசரிக்கப்படுற ஒவ்வொரு தினத்துக்கும் பின்னாடி வந்து ஒரு சின்ன குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு காரணமா இருக்கலாம். அதாவது இன்னைக்கு வந்து உலக அதி இரத்த கொதிப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, உயர் இரத்த அழுத்த தினம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லலாம். அது எதுக்காக அப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து இன்னைக்கு உலகத்துல பெரும்பாலானோர் இரத்த கொதிப்பு நோயினால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால வந்து பல பேர் அவங்களுடைய இன்னுயிரை சின்ன சின்ன வயசுல, அதாவது சிறிய வயதிலேயே வந்து அவங்க எல்லாம் வந்து உயிரிழந்துட்டு இருக்காங்க. சோ அதற்காக வந்து ஏற்படுத்தப்பட்டது, அதாவது இந்த உயிரிழப்பெல்லாம் தடுக்கணும், அதே சமயத்துல பொதுமக்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அவங்க எப்படி எப்படி இருக்கணும், வாழ்க்கை முறையில என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும்ன்றதுக்காக இந்த ஒரு தினத்தை கடைபிடிக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு உலக அளவுல வந்து 1 பில்லியன், கிட்டத்தட்ட 1 பில்லியன்ன்றது 100 கோடி, 100 கோடி பேர் வந்து இந்த இரத்த கொதிப்பு நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது வந்து உலக மக்கள் தொகையில பாத்தீங்கன்னா 22% அளவு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல இந்தியால பாத்தீங்கன்னா மொத்தம் சராசரியா வந்து நம்மளுடைய மக்கள் தொகையில 25.8% பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல இருந்து அதனுடைய தாக்கத்தை வந்து நம்ம துல்லியமா தெரிஞ்சுக்கலாம்.
நல்ல சார், இப்போ அந்த பிபி அதாவது நம்மளுடைய உயர் இரத்த அழுத்தம் அப்படின்னா என்ன, இதை வந்து எப்படி வந்து எதனால வந்து ஏற்படுகிறது?
நல்ல ஒரு கேள்விங்க. அதாவது இரத்த அழுத்தம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்து ஏற்கனவே நம்ம உடம்புல வந்து இதயத்துல இருந்து ரத்தம்லாம் வந்து ஒரு சீரான முறையில வந்து அழுத்தத்தினால வந்து வெளியேற்றப்பட்டு நம்மளுடைய தலை முதல் பாதங்கள் வரை வந்து எல்லா உறுப்புகளுக்கும் வந்து இரத்த ஓட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்ப வந்து அந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு அழுத்தம் வேணும் இல்லையா? அந்த அழுத்தம் வந்து நம்மளுடைய இரத்த குழாய்கள் மூலமா, நம்மளுடைய ரத்த குழாய்கள்ல ஓரளவுக்கு அழுத்தம் இருக்கவே தான் அந்த ரத்தத்தினுடைய அந்த ஃப்ளோ அந்த வேகம் வந்து கிடைக்குது. இப்ப வந்து ரத்த அழுத்தம் வந்து சாதாரணமா எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து 130/85 அந்த அளவுக்கு இருக்கணும். அதுக்கு மேல போகும் பொழுது வந்து ரத்த அழுத்தம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. உலகத்துல வந்து இன்னைக்கு வந்து வரையறை பண்ணி இருக்கிறதுல வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து 130/85 அந்த மதிப்புக்குள்ளார இருந்தாதான் அது இரத்த கொதிப்பு இல்லை. அதுக்கு மேல போகும் பொழுது அது இரத்த கொதிப்பு நோயா மாறுறதுக்கும் அதுக்கு மேலையும் போறதுக்குமா வாய்ப்புகள் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரத்த கொதிப்புன்னு பாத்தீங்கன்னா 2 வகையா வந்து பிரிச்சிருக்காங்க நம்மளுடைய மருத்துவர்கள் பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து முதன்மை உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முதன்மை உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அதுக்கான காரணம் இது வரைக்குமே கண்டுபிடிக்கப்படலை. அது வந்து எதனால வந்து அந்த மாதிரி வந்து ஒரு சில பேருக்கு நிறைய பேருக்கு வந்து ரத்த அழுத்தம் வருதுன்ற காரணம். அதே போல 2ஆம் நிலை உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வகை இருக்கு. இதுக்கு வந்து காரணங்கள் இருக்கு. இது வந்து மருந்துனாலே வரலாம், மருந்துன்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லியுமே கை கால் குடச்சலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த மருந்து மூலமாக வரலாம், இல்லை ஸ்டீராய்டு ட்ரக் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த விளையாட்டு வீரர்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஸ்டீராய்டு ட்ரக் யூஸ் பண்ணுறதுனாலையும் கேன்சர் ட்ரக் சில சமயம் யூஸ் பண்ணுறதுனாலையும் இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க ஸ்டீராய்ட்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுறதுனாலையும் இந்த நோய் பாதிப்பு வரலாம், இந்த ரத்த அழுத்தம் வந்து அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து ஹார்மோனல் அதாவது ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய குறைபாடுகள் நாளமில்லா சுரப்பிகள் வந்து சுரக்கப்படக்கூடிய ஹார்மோன்களில் குறைபாடு இருந்தாலும் இது தைராய்டு குறைபாடு இருக்கலாம், இல்லை வந்து வளர்ச்சி சம்மந்தப்பட்ட ஹார்மோனில் குறைபாடு இருக்கலாம், இல்லை அது வந்து கிட்னிக்கு மேலே அட்ரினலின்னு சொல்லிட்டு ஒரு சுரப்பு இருக்கு, அதில் உள்ள குறைபாடுகள் காரணமாகவும் ரத்த கொதிப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வந்து கிட்னி சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏதாவது ஏற்பட்டதுனாலையும் அதனாலையும் வந்து ரத்த கொதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல வந்து இப்போ வந்து ஒரு தாய் வந்து கர்ப்பமாக ஆகும் பொழுதும் சில தாய்மார்களுக்கு ரத்த அழுத்தம் உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு வந்து இருதயத்துல முக்கியமான ஒரு தமனின்னு சொல்லிட்டு ஒரு ரத்த குழாய் இருக்கும், அந்த ரத்த குழாயில ஒரு சுருக்கமோ அதுல ஒரு நோயே ஏற்பட்டதுனாலும் ரத்த கொதிப்பு வர்றதுக்கான காரணம். இது வந்து இரண்டாம் நிலை காரணம், காரணங்கள் எல்லாம் அறிய முடியும். முதல்ல சொன்னது வந்து எசென்சியல் ஹைபர்டென்ஷன் அதாவது முதன்மை உயர் ரத்த அழுத்த பிரிவு, அதுக்கு வந்து காரணமே தெரியாது, எந்த காரணத்தினால அது வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரியாது. அதே போல அது ரத்த அழுத்தத்துக்கு வந்து ஆபத்து காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஒன்று வந்து ஆபத்து காரணிகளை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க, ஒன்று வந்து மாற்றக்கூடிய காரணிகள், இன்னொன்று மாற்றப்பட முடியாத காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு. மாற்றப்பட முடியாதவை அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்மளுடைய வயசு, இப்போ வந்து வயசு ஆக 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 நம்மளுக்கு ரத்த கொதிப்பு வந்து அதிகமாக வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது வந்து வயசு, அதை வந்து நம்ம வந்து மாற்றவே முடியாது, எல்லாரும் பிறக்கிறோம், அது வயசு ஒவ்வொரு வருஷமும் போனால் வயசு போயிட்டே இருக்கும், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இல்லையா. அதே போல வந்து இந்த ஜெண்டர்னு சொல்லுவாங்க ஆண் பெண், இப்போ வந்து ஆண் பெண்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆண்களுக்கு பொதுவாக சீக்கிரமே வந்து ரத்த கொதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க. இதுவும் வந்து மாற்றப்பட முடியாது, ஆண் பெண்ணை மாற்ற முடியுமா, நம்மளால மாற்ற முடியாது இல்லையா. அதே போல வந்து பரம்பரையா ஒரு சில பேருக்கு அம்மா அப்பாவுக்கு இருந்திருக்கலாம், தாத்தா பாட்டிக்கு இருந்திருக்கலாம், அந்த மாதிரி அவங்களுக்கு முன்னோர்களுக்கு இருந்து அதன் தொடர்ச்சியா வரக்கூடியதையும் வந்து நம்மளால தடுக்க முடியாது. இப்ப வந்து தடுக்கக்கூடிய ஆபத்து காரணிகள் அப்படின்றத என்னன்னு பார்ப்போம். இப்ப தடுக்கக்கூடிய ஆபத்து காரணிகள்னா முதலாவதாக உணவு. இப்ப வந்து உணவு முறை எடுத்துக்கிட்டோம்னா பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு உலகத்துல வந்து நிறைய உப்பு போட்டதும் காரம் போட்ட உணவுகள்லாம் சாப்பிட்றோம். மெயினா வந்து இந்த உப்பு சுவையுள்ள உணவு தான் வந்து இந்த ரத்த அழுத்தத்துக்கு பெரும்பாலும் காரணமா இருக்கு. இந்த உப்பு சுவை, உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்றோம், ஆனா உப்பு வந்து அதிகமாக நோய்கள் ஏற்படுவதற்கான ரத்த கொதிப்பு நோய்களும் அதை சார்ந்த நோய்களும் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால வந்து உப்பு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒருத்தர் வந்து 5 கிராம் அளவுல மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி வந்து உப்பு தவிர இந்த கொழுப்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் நம்ம வந்து தினமும் வந்து எண்ணெயில போட்ட பொருளை வறுத்தது பொறிச்சது இதெல்லாம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதனாலயும் வந்து ரத்த குழாய்களில் வந்து கொழுப்பு படிஞ்சு அதுக்குள்ளார இருக்கிற ரத்த அழுத்தம் வந்து அதிகமாகறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே போல வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் மட்டும் இல்லை, கொழுப்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதாவது நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய மாமிச உணவு வகைகள் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம இன்னைக்கு எங்கே போனாலும் வந்து எந்த பார்ட்டியாக இருக்கட்டும் எந்த ஒரு விழாக்களாக இருக்கட்டும் நம்ம வந்து உடனே வந்து ஒரு பிரியாணியோ இந்த மாதிரி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி அந்த மாதிரி கொழுப்பு சத்து அதிகமுள்ள பொருட்களை தான் வந்து மக்கள் வந்து விருந்தா வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதனாலயும் வந்து அதிகமான பாதிப்புகள் வருது. இப்போ ஏதாவது வந்து யாராவது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில் இருக்கும்பொழுது நீங்க ட்ரீட் தரீங்களான்னு கேட்கும் பொழுது அவங்களுமே வந்து இது இந்த கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்களை தான் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. அது தவிர இந்த பீஸா பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இந்த டொமேட்டோ இது பொட்டேட்டோ சிப்ஸ் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் கூடவே வந்து இந்த ரத்த குழாய்களில் கொழுப்பு ஏற்படுவதற்கான காரணம். அதே மாதிரி வந்து இந்த ரத்த அழுத்தத்தையும் அதிகரிச்சுட்டே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு உணவு முறையில பாத்தீங்கன்னா நம்ம அன்றாட உண்ணக்கூடிய அரிசி உணவுகள் இருக்கு இல்லையா, அரிசியை வந்து கார்போஹைட்ரேட் அது மாவுச்சத்து பொருள் அதிகமா சாப்பிட என்ன ஆகுதுன்னா அதுவுமே ரத்த குழாயில போயிட்டு கொழுப்பா வந்து தங்கி போயிருது. அப்போ வந்து ரத்தம் ஓடுறதுக்கு வந்து ஒரு தடை ஏற்படுது. அது வந்து இன்னும் வந்து ஏற்கனவே சாதாரணமாக இருக்கக்கூடிய ரத்த அழுத்தத்தை உயர் ரத்த அழுத்தமாக மாற்றிவிடக்கூடிய காரணியாகும். அது இதெல்லாம் வந்து நம்ம மாற்றக்கூடிய காரணிகள். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து உப்பை குறைக்கலாம், அதே போல வந்து கொழுப்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து நம்ம வந்து போதுமான அளவு எடுத்துக்கலாம். நம்மளுடைய பெரியவங்க வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது வந்து போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல வந்து நம்ம உடம்புக்கு தேவையான அளவு என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கணும். இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து நல்லா உழைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா உழைக்கிறவங்களுக்கு வந்து எரிபொருள் தேவை இல்லையா? இந்த சாப்பிட்றது மூலமா தான் எரிபொருள் வரும். இப்ப சாப்பிட்றது மூலமா எரிபொருள் வருதுன்னா, ஒரு ஒரு ஆண் நபர் இருக்காரு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ஒரு நல்லா உழைக்கிறார், நல்ல ஒரு பெரிய நல்ல உழைப்பாளி, கடினமான உழைப்பாளின்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து 3450 கிலோ கலோரிகள் வந்து எரிபொருள் தேவைப்படும். அதே மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து அதிகமான உழைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து 2850 கிலோ கலோரிகள் வந்து உணவு மூலமா கிடைச்சாதான் அவங்களுடைய உழைப்பை வந்து செய்ய முடியும். அந்த அளவுக்கு எரிபொருள் தேவைப்படும். அதனால வந்து நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு எரிபொருள் தேவைப்படுது, நம்மளுடைய அன்றாட பணிகளுக்கும் நம்மளுடைய உள்ள இருக்க உறுப்புகளுக்கும் எவ்வளவு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கணும். அதே போல பச்சை காய்கறிகள் கீரைகள் எல்லாம் வந்து அதிகமா எடுக்க மாட்டோம், அதெல்லாம் கூட நம்ம நிறைய வந்து எடுத்து இதை வந்து தடுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய சாப்பிட்றதுனால வந்து உடல் பருமன் அதிகமாக போயிடுறது இன்னைக்கு வந்து உலக அளவில் வந்து ஒரு பெரிய ஒரு வியாதியாக மாறிட்டு வருது. உடல் பருமன் மட்டும் வந்து இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், அதனாலேயே வந்து நிறைய பாதிப்புகள் வரும், உயர் ரத்த அழுத்தம் வரும், ஸ்ட்ரோக் வரும், அதே போல் வந்து நிறைய பாதிப்புகள்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த உடல் பருமனை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம வந்து முறையா வந்து பயிற்சி உடற்பயிற்சி பண்ண மாட்டோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போறதுக்கோ இல்ல வந்து பக்கத்துல இருக்க தெருவுல வந்து உள்ள நம்மளுடைய நண்பர்களை பார்க்க போறதுக்கு கூட வந்து ஒரு சின்னதா ஒரு டூ வீலர் எடுத்துட்டு போயிடுறோம்.
சரி, இப்ப வந்து பொதுவா இப்ப நீங்க சொல்ற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் வந்து வாகனங்கள் இது மாதிரி இல்லாம வேற மாற்று வழி என்ன பண்ணிக்கலாம்?
அதாவதுங்க, மாற்று வழின்னா வந்து நம்ம தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை வந்து மாத்திக்கணும். இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு பில்டிங் போறோம், ஒரு 4 அடுக்கு மாடி 5 அடுக்கு மாடிக்கு போறோம். அப்போ வந்து பார்க்கும் பொழுது நீங்க 4 அடுக்கு மாடி 5 அடுக்கு மாடிக்கு போகும் பொழுது நம்மளுக்கு வந்து அதுல ஏறுறதுக்கு வந்து பளு தூக்கி மின் தூக்கின்னு இருக்கும் லிப்ட்னு சொல்லிட்டு. அதுலதான் வந்து பெரும்பாலும் சிறியவர்களா இருந்தாலும் சரி பெரியவர்களா இருந்தாலும் சரி அந்த மின் தூக்கிகளை அதிகமா உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்ப வந்து அதனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி, நம்மளுடைய உடல் உழைப்பு குறையுது. நம்ம சாப்பிட்டதனுடைய கலோரி எரிபொருள்லாம் அங்கேயே தங்கி எரிபொருள்லாம் கொழுப்பாவே மாறிடுது. அதனாலதான் வந்து உடற்பயிற்சி ரொம்ப 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 அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து நடைமுறையில நிறைய தீய பழக்க வழக்கங்கள் நிறைய வந்துருச்சு, பின்தொடர்ந்து வந்துருச்சு. அது வந்து சாராயம் குடிக்கிற பழக்கமாகட்டும், இல்ல வந்து புகைப்பிடிக்கிற பழக்கமாகட்டும், அதெல்லாம் வந்து அதுவும் வந்து இந்த மாற்றப்படக்கூடிய காரணிகள்ல வந்து உயர் ரத்த அழுத்தத்துக்கு ஒரு காரணமா இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம மாத்திக்க முடியும். அதனாலதான் இதுக்கு வந்து மாற்றப்படக்கூடிய காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாடிஃபயபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதனால தான் வந்து இந்த உயர் ரத்த அழுத்தத்தை வந்து தீர்மானிக்குதுங்க. உயர் ரத்த அழுத்தம் வந்து இதனால எல்லாம் அதிகமாகுது.
நல்லா சார், இப்போ அந்த உயர் ரத்த அழுத்தம் அப்படிங்கிற வகையில வந்து சொல்றீங்க, இது நாம எந்த வகையில நம்ம தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயமா, இதோட அறிகுறிகள் என்ன இருக்கு?
சார், அறிகுறிகள்னு பார்க்கும் பொழுது பொதுவா இந்த ரத்த அழுத்த நோய் வந்து பெரும்பாலானோருக்கு எந்த வித அறிகுறிகளும் ஏற்படுத்தாது சார். ஆரம்பத்துல எந்த ஒரு அறிகுறிகளும் இல்லாம நிறைய பேருக்கு இருக்கும். அதனாலதான் இதுக்கு பேரை வந்து சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. சைலண்ட் கில்லர்னா வந்து எதுவுமே அறிகுறியே தெரியாம அவருக்கு வந்து ஒரு நாளடைவுல ஒரு மாரடைப்போ, இல்ல வந்து நாளடைவுல ஒரு பக்கவாதமோ, நாளடைவுல வந்து ரத்த குழாயில தொந்தரவோ ஏற்படலாம். இதுக்கு வந்து பொதுவான அறிகுறிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 50% பேருக்கு வந்து தலைவலி வரலாம், தலை சுற்றல் வரலாம், காதல் இறைச்சல் வரலாம், கண் பார்வையில வந்து மாற்றங்கள், கண் பார்வை குறையற மாதிரி இருக்கலாம், திடீர்னு வந்து கண் இருட்டுற மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் தென்படும். அதே சமயத்துல உதாரணத்துக்கு வந்து நான் சொன்னேன், ஏற்கனவே கிட்னி பாதிக்கும், இந்த இருதயம் பாதிக்கும், இல்ல மூளை பாதிக்கும், கண்ணை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அந்தந்த உறுப்புகளை பாதிக்கும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு கிட்னியை பாதிக்குதுன்னு வச்சுக்கோங்களா, உயர் ரத்த அழுத்தம் கிட்னியை பாதிக்கும் பொழுது அதனுடைய செயல்படக்கூடிய தன்மை குறைஞ்சி நீர் போகு, நீர் வெளியேற்றம் இருக்குல்ல, யூரின், யூரின் வந்து வெளியேறாது. அதனால கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி மூளையில வந்து ரத்த அழுத்தம் அதிகமாகும் பொழுது, மூளையில உள்ள ரத்த குழாய்கள்ல ரத்தம் அதிகமாகும் பொழுது சில சமயங்கள்ல வெடிச்சிடும். அந்த சின்ன சின்ன ரத்த குழாய்கள் வெடிச்சு ரத்த கசிவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில சமயம் ரத்தம் வந்து கட்டி உறைஞ்சு போயிடும். உறைஞ்சு போறதுனால நம்மளுக்கு வந்து கை கால் செயல் இழப்பு, ஒரு பக்கவாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பக்கவாதம் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப கண்ணில் உள்ள ஆற்றியில வந்து, அதாவது தமனியில வந்து ரத்த குழாயில அது வந்து உள்ள பிளாக் ஆயிடுச்சுனாலும் கண் பார்வை குறையறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான உறுப்புகளை தாக்கும் பொழுது ஒவ்வொரு உறுப்புக்கும் தகுந்த மாதிரி அது எந்த வேலை செய்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி அந்த பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதுதாங்க அதனுடைய அறிகுறிகள்.
இப்போ அந்த அறிகுறிகள் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம், இதுதான் அப்படிங்கிற விவரங்களும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இதுக்கான பரிசோதனைகள் எதுவும் இருக்கா
சார்? இதுக்கான பரிசோதனை முறைகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து நம்ம வந்து, அதாவது வருமுன் காப்பவன் தான் அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னைய உலகத்துல வந்து நம்ம அறிவியல் முன்னேற்றத்தினால எவ்வளவோ பரிசோதனை வசதிகள்லாம் இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து 40 வயதை கடந்தவர்கள், அப்படி இல்லைன்னா நம்ம ஃபேமிலியில வந்து யாருக்காவது நம்ம தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ நம்மளுடைய நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ உறவினர்களுக்கோ வந்து அதி உயர்வு ரத்த அழுத்தம் இருக்கும் பொழுது நம்ம 30 வயசுல இருந்தே வந்து நம்ம 6 மாசத்துக்கு ஒரு தடவை பரிசோதனை பண்ணிக்கிட்டே வரணும். இதுல வந்து பெரும்பாலும் வந்து ஜென்ரல் பரிசோதனை பண்ணுவாங்க, இல்ல வந்து இதுக்கு ரத்த அழுத்தத்துக்கு தகுந்த பரிசோதனை பண்ணுவாங்க. மெயினா வந்து ஃபர்ஸ்ட் டாக்டர் கிட்ட போகும்பொழுது உங்களுடைய பிளட் ப்ரெஷர், இந்த ஸ்பிங்கோமேனோமீட்டர்னு ஒரு கருவி இருக்கும், பிபி செக் பண்ற மிஷின், அதில் பார்த்து பிபி இருக்குன்னு வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த பிபிக்கான காரணங்கள் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு முன்னாடி சொன்ன இல்லையா, முதன்மை காரணங்கள் இரண்டாம் வகை காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது இரண்டாம் வகை காரணங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த ட்ரக்ஸ் மூலமா வந்திருக்கா, இல்ல வந்து வேற வந்து கிட்னி மூலமா வந்திருக்கா, இல்ல ஹார்மோன்கள் பாதிப்புனால வந்திருக்கா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதே போல வந்து இந்த இருதயத்தை பாதிச்சா வந்து நம்ம இசிஜி எடுத்துக்கலாம். அதே போல வந்து இந்த கொழுப்பு சம்பந்தப்பட்டது விஷயங்கள்லாம் அதிகமா இருக்கா இல்லையா குறைவா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு லிப்பிட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் எடுத்துக்கலாம். கிட்னியில வந்து ஏதாவது இந்த ரத்த அழுத்தத்தினால பாதிப்பு ஏற்பட்டிருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு வந்து நம்ம வந்து கிட்னி சம்பந்தப்பட்ட யூரியா, கிரியாட்டினின், எலக்ட்ரோலைட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம பாத்துக்கலாம். இதெல்லாம் தான் சார் மெயினான பரிசோதனைகள். சாதாரணமான பரிசோதனைகள் ரத்தத்துல வந்து ஹீமோகுளோபின், டிஃபரன்ஷியல் கவுண்ட், டோட்டல் கவுண்ட் அதெல்லாம் வந்து ரெகுலராகவே பார்க்கறது அதுதான். அது கூட வந்து சுகர் இருக்கா இல்லையான்னு, ஏன்னா வந்து இந்த சுகர் இருக்கா இல்லையான்றது எதுக்கு பார்க்குறாங்கன்னா, இந்த ரத்த கொதிப்பும் சர்க்கரை வியாதியும் அண்ணன் தம்பிகள் மாதிரிங்க எப்பயுமே சேர்ந்து தான் வருவாங்க. இப்போ ஒருத்தர் வந்துட்டாருன்னா இன்னொருத்தர் கண்டிப்பாக வந்தே ஆவாருன்ற நிலைமையில வந்து வந்துருவாங்க. அதனால எப்போ பரிசோதனை பண்ண போனாலும் பிபி இருக்கவங்களுக்கு சுகர் டெஸ்ட் கண்டிப்பாக அவசியமானது, மிக மிக முக்கியமானது.
இப்போ இந்த உயர் ரத்த அழுத்தம் அப்படிங்கிற வரலோ நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த மாதிரிலாம் இருக்கு, அதோட அறிகுறிகள்லாம் வரலோ இருக்கு அப்படிங்கிற வகையில இதை எடுத்துக்கொள்ளக்கூடிய சிகிச்சைகள் வந்து என்ன, அதே போல வந்து தடுக்கக்கூடிய முறைகள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க சார்.
அதாவது சிகிச்சை முறைகள் அப்படின்னு கேட்கும் பொழுது வந்து இந்த உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு, அதாவது உடல் எடைக்கு தகுந்த மாதிரி வந்து உடல், அதாவது உடலோட உயரத்துக்கு தகுந்த மாதிரி அவருடைய எடை இருக்கா இல்லையா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லாட்டி வந்து அவங்கள வந்து ஒபீஸ்ன்னு சொல்லு, அதாவது அவங்களுடைய உடல் பருமன் அதிகம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சிகிச்சை தரணும். அதே போல வெய்ஸ்ட் ஹிப் ரேஷியோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இடுப்பு தொடை சுற்றளவு, அதையும் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு முறையா எடுத்துட்டு பரிசோதனை, அதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு முறையா வந்து கருத்துல எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உடல் பருமனை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளோ அப்படி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா வந்து உயர் ரத்த அழுத்தம் வந்துருச்சு, வந்துட்ட பிறகு வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கான சிகிச்சை முறைகள்லாம் இன்னைக்கு வந்து நல்ல அறிவியல் முன்னேற்றத்தினால வந்து நம்மளுக்கு வந்து உயர்தர மாத்திரைகள், மருந்துகள் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வருமுன் காப்பது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த மாதிரி வந்து வாழ்க்கை முறை மாற்றங்கள், அதாவது வந்துட்டு நோய் வந்துட்டு காம்ப்ளிகேஷன்லாம் வராமல் இருக்கணும்னா டெய்லி கண்டிப்பா மருத்துவர் தரக்கூடிய ஆலோசனைகளையும் மருந்து மாத்திரைகளையும் கரெக்டாக சாப்பிடணும். சரி, இந்த வாழ்க்கை முறை மாற்றங்கள்ல என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தடுக்கிறதுக்கு உணவு முறையில உப்பு குறைச்சி சாப்பிடணும். அதே போல நார் சத்துள்ள பொருட்கள், உதாரணத்துக்கு வந்து கீரைகள், பச்சை கீரைகள், காய்கறிகள், பழங்கள், இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து நம்ம சாப்பிடணும். அதே போல வந்து உடற்பயிற்சி செய்யணும், இப்போ வந்து நம்ம நான் ஏற்கனவே சொன்னேன், நம்மளுக்கு தேவையான அளவு சாப்பிடணும், அதுல இருந்து எரிபொருள் கிடைக்கும். தேவையில்லாத உடற்பயிற்சி மூலமா நம்மளுக்கு வந்து அதை குறைஞ்சிரும், உடல் பருமன் அதிகமா ஏற்படாது. அந்த மாதிரி உறக்கம், இன்னைக்கு வந்து உறக்கம் பாத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட இல்லைங்க. நிறைய பேர் வந்து அதாவது இன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கி காலையில எழுந்துட்ட பிறகு நிறைய பேர் கேட்டா இன்னைக்கு நல்லா தூங்குனியா, நல்லா தூங்குனியான்னு கேட்கும் பொழுது எனக்கு நல்லாவே தூக்கம் இல்லை, ஆழ்ந்த தூக்கம் இல்லை, சாதாரணமா கண்ண மூடிட்டு இருந்தேன் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து பெரும்பாலும் சொல்றது. அதுக்கு காரணம் இன்னைக்கு வந்து செல்போன் யூஸ் பண்றதுதான் உறக்கம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம். அது தவிர வந்து செல்போனும் வந்து ஒரு மன அழுத்தத்துக்கு வந்து ஒரு காரணமா இருக்கு. அதையுமே குறைச்சா பிபி உள்ளவங்களுக்கு நிச்சயமா வந்து அந்த ரத்த அழுத்தம் குறையறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நம்மளுடைய கேரக்டர் பண்புகள்லயே மாற்றம் வேணும். இப்ப வந்து ஒருத்தர் வந்து அடிக்கடிக்கு எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுற தன்மை உடையவங்களா இருப்பாங்க, அவங்க எல்லாம் அந்த கோபத்தெல்லாம் குறைச்சி நம்ம வந்து குறைச்சாதான் இந்த நோய் சரியாகும் சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு இந்த கோபத்தை குறைச்சி மத்தவங்க மேல கோபத்தை காட்டாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி முறையா மருந்து மாத்திரைங்களை சாப்பிட்டு வரணும். அதே போல மூணு மாதங்களுக்கு ஒரு முறை முறையா வந்து நம்ம பரிசோதனை பண்ணிட்டு வரணும். அதாவது நம்ம தான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம், அதே பிரிஸ்கிரிப்ஷனை வச்சு திரும்ப திரும்ப ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்ல மூணு வருஷமும் ஒரு சில பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க மாத்திரை மருந்து. டாக்டர் கிட்டே போக மாட்டாங்க, டாக்டர் வந்து மூணு மாதம் கழிச்சு வாங்கம்மா திரும்ப ப்ரெஷர் செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து மாத்திரை மருந்த போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஆனா வந்து அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால மூணு மாசங்களுக்கு ஒரு முறை கண்டிப்பா பரிசோதனை பண்ணி தான் ஆகணும். அதே போல நம்ம கிட்ட இருக்க தீய பழக்க வழக்கங்கள், அதாவது சாராயம் குடித்தல், புகைப்பிடித்தல், இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள்லாம் விட்டுறணும். அதே போல மன இறுக்கம், இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற உலகத்துல வந்து போட்டி, நிறைய பொறாமை, நிறைய சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது வந்து வேண்டாத விஷயங்கள்லாம் நிறைய நடந்துட்டு வருது இல்லையா. அதனால வந்து மன இறுக்கம், மனசுல வந்து ஒரு உளைச்சல் ஏற்பட்டு அதனாலேயே வந்து ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க, ஐடி ஃபீல்ட்ல வேலை பண்றவங்க வந்து மன உளைச்சல் தாங்க முடியாம மேல இருந்து கீழே வந்துட்டாங்க, மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்துட்டாங்க, இல்லாட்டி அவங்க சூசைட் பண்ணி அட்டன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன இறுக்கம். இத மன இறுக்கம் வந்து சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிச்சிருந்துங்க. அதுக்கான ஒரு கல்வி முறையை நம்ம மாற்று கல்வி முறையை கொண்டு வரணும். அதுக்குதான் வந்து இந்த தியானம், யோகா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து வர வர நம்மளுக்கு நல்ல பழக்கங்கள் மனசுல வந்து அழகா வந்து உறுதி வந்துடும். அதுக்குதான் பாரதியாரும் வந்து ஒண்ணு சொல்லியிருப்பாரு இல்லையா, மனதில் உறுதி வேண்டும், வாக்கிய நிலை இறங்கி வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. மனசு உறுதியா இருந்தா இந்த ரத்த அழுத்தம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி தியானம் பண்ணணும். தியானம் பண்ணும்பொழுது மன அமைதி வந்து ஏற்படும். இந்த மாதிரியான வாழ்க்கை முறையில நம்ம மாற்றம் கொண்டு வந்துட்டோம்னா நிச்சயமா வந்து இந்த ரத்த கொதிப்பை கண்டிப்பா தவிர்த்திடலாம்.
சார், இப்போ உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னா என்ன, அது எதனால ஏற்படுது, இதற்கான அறிகுறிகள் என்ன, அதோட இல்லாம இதற்கான பரிசோதனைகள், சிகிச்சை முறைகள், அதே போல தடுக்கக்கூடிய முறைகள், நாம எந்த அளவுக்கு மாற்றங்களை நம்ம கொண்டு வந்தா இந்த உயர் ரத்த அழுத்தம் வராமையே செயல்பட முடியும் அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையில எடுத்துக்கூடியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இதுவரை புதுகை பண்பலை நேயர்கள் அனைவரும் இந்த உலக ரத்த அழுத்த தினம்னா என்ன, இது வந்து இரத்த அழுத்தம் எதனால ஏற்படுது, அதனுடைய அறிகுறிகள் என்ன, பரிசோதனை முறைகள் என்ன, சிகிச்சை முறைகள் என்ன, தடுக்கும் முறைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நடந்திருப்பீங்க இல்லையா. அதனால வந்து நம்ம உடம்பை பார்த்துக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையும். அதாவது குழந்தைகளா இருந்தா அது தாய்மார்களுடைய கடமை, அதுவே வந்து காலேஜில் வந்து போயெல்லாம் படிக்கும் பொழுது ஒவ்வொரு ஆசிரியருடைய கடமையும், ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாணவனையும் உடல்நலம் பேண சொல்றது ஒவ்வொரு ஆசிரியருடைய கடமை, அதே போல பெற்றோர்களுடைய கடமையும் கூட. அதே போல வந்து ஒரு வயது முதிர்ந்த பிறகு அவங்கவுங்களுக்கா வந்து அந்த உடம்பை பத்திய அக்கறை வந்து அவங்க வந்து அந்த உடம்பை பராமரிக்கிறதுல முழுமையா ஈடுபட்டுட்டு வரணும். இதெல்லாம் வந்து கேட்டு நீங்க வந்து முழுமையா பயனடைஞ்சிருப்பீங்க என்ற நம்பிக்கையில நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இதுவரை உலகம் உயர் ரத்த அழுத்த தின சிறப்பை முன்னிட்டு உயர் ரத்த அழுத்த பிரச்சனையும் தடுக்கும் முறைகளும் பற்றி பல தகவல்களையும் வழங்கிய புதுக்கோட்டை அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனை சமூக நலம் மற்றும் நோய் தடுப்பு துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் கே சரவணன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உடன் உரையாடியவர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. உங்களுடைய கருத்துக்களை வந்து அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6387795050. மீண்டும் தெரிவிக்கப்படுகிறது, 6387075050. 9950 என்ற எண்ணிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.